بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه منيب. حسبي الله ونعم الوكيل. نصلي على رسوله الكريم المبارك. وقال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا سين والقران الحكيم إِنَّا لَمِنَ الْمُرْسَلِينَ عَلَى صِرَاطِ مُسْتَقِيمٍ. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إِنَّمَا الْأَعْمَالُ بِالنِّيَّاتِ وَإِنَّمَا لِكُلِّ امْرِئٍ مَّا نَوَى. وَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ فَكَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ. وَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ إِلَى جَهَنَّمَ يُصِيبُهَا أَوْ امْرَأَةٌ يَتَزَوَّجُهَا فَهِجْرَتُهُ إِلَى مَا هَاجَرَ إِلَيْهِ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாரும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு வருத்தல். சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு மீதான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த குழு இருக்கிற நான் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹின் பேரர்கள் என்று முடித்தாவதாக. கண்ணியத்திற்கு மரியாதை சிந்திய உலமாக்களே, வேறு வேறு இருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமியக்குரிய உள்ளே சகோதரர்களே, அல்லாஹாலினுடைய மாபெரும் திருப்பினால் அல்லாஹினுடைய வேத வசனங்களை புரிந்து கொள்ள, அதனுடைய ஆழிய கருத்துக்களை விளங்கிக் கொள்வதற்கு இப்படி ஒரு தடத்தை ஏற்படுத்தி தந்தானே அந்த ரப்பிற்கு சர்வபோதும் இருக்காவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையை செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பையும் தந்தாய். இது அனைத்தும் நீ எங்கள் மீது செய்திருக்கிற ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடு. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உங்களுடைய தர்பாரில் எண்ணி சமர்ப்பிப்பவர்களாக சந்தேகங்களை தொகுதி கொள்வாயாக. எங்களை போன்று உலகத்திலே வாழ்கிற அத்தனை ஆண் பெண் முஸ்லீம்களையும் தொகுதி கொள்வாயாக. இந்த இஸ்லாமிய சமூகம் உலகத்திலே எதிர்நோக்கியிருக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் யாரெல்லாம் நீயே தீர்வை தருவாயாக. யாரெல்லாம் உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கேன்சர் போன்ற பெரிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தருவாயாக. அவர்களுக்கு அவர்களுடைய வழியிலிருந்து ஒரு சிறிய அளவிலும் அவர்களுக்கு நீ அதிலிருந்து நீக்கி தருவாயாக. இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவாயாக. குரானை விளங்கிக் கொள்ளுகிற, குரானை உன்னுடைய வேதமாக அங்கீகரிக்கிற அந்த மனோநிலையை அதான் எங்களுக்கு தருவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஜ்லிஸ் கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு ரப்பே நான் என்ன உதவிவார். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் சூரத்துல் பக்கராவினுடைய கிட்டத்தட்ட ஒரு 128 ஆயத்துகளை நான் போன வாரம் வரையும் படித்தோம். அதுக்கப்புறம் 129 ஆயத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போன வாரம் சூரா மாதிரி அந்த யாசின் சூறாக்கள் டெய்லி ஓதக்கூடிய அந்த சூறாக்களுடைய மஃபூம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக. பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு மசோரா கொடுத்தாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் சூரத்தில் பக்கராக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சூரத்தில் யாசிலிருந்து இந்த வாரம் நம்ம துவங்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு இந்த மாதிரி விஷயங்களிலே கலந்து கொள்ள அவர்களுக்கு தரணை சதி செய்திருக்கிறானோ, அவர்களுக்கு இதயத்தை அல்லாஹாலா நாட்டம் போட்டிருக்கிறானோ, அல்லாஹாலா அதை முழுமையாக்கி தர வேண்டும் என்று அல்லாஹின் கேட்டுக்கொள்வோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அங்கேருந்து இங்கே மூவ் ஆகி நம்ம சூரா யாசின் படிக்கலாம்னு சொன்னோம். நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இஸ்திகார செஞ்சு பார்த்து, சரி இன்றைக்கு அதிகமாக இந்த சூரா யாசின் எல்லா இடத்துலையும் ஒரு பள்ளியாசில நீங்கள் ஏதாவது ஒன்று ஓதுறாங்க, வீட்டில் ஏதாவது வாங்க வந்துடுறாங்க, இல்லை வேறு காலையில் ஓதிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓதிக்கொண்டே இருக்கிற ஒரு பொருள் அர்த்தமே புரியாமல் சில இடங்களில் நம்ம ஓதுறது இருக்க ரொம்ப வருத்தமான இது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது தெரியல. அப்படி ஓதும்போது அதனுடைய உண்மையான ருசி அந்த டேஸ்ட் விளைவிக்க முடியல. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு லண்டன்காரன்கிட்ட போய் அல்வான் எழுதி கொடுத்து 1000 ரூபா அப்படின்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு தமிழ்காரரை கூப்பிட்டு திருநெல்வேலி அல்வா அப்படின்னு ஒன்று நாட்டிலெல்லாம் எச்சி அந்த அறிவு அதை புரிந்து கொள்வதற்கு அந்த சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இயற்கையிலே நாம் சொல்லுவது போன்று தொழுகையில் நின்று அப்படின்னா சூரத்தில் பாத்தியாக ஓதி முடிக்கும் போது ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்து மேலே விழுந்திருக்கும். என்ன அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையுடைய நயமும் அவனுடைய போக்கும் அவனுடைய சொல்லாற்றலும் அது அப்படியே இதயத்தையே பிடித்து ஆட்டுகிற ஒரு செய்தி. அப்போ அந்த சூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினம் தினம் நாமே எடுத்து புரட்டி ஓதுகிற இந்த யாசின் பல நேரத்தில் வந்து அட்லீஸ்ட் தர்ஜுமானாலும் வச்சு படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் தர்ஜுமாவை விட தர்ஜுமா வந்து சொல்கிறது மாதிரி அந்த எழுத்தாளருடைய யார் அதை தர்ஜுமா பண்ணியிருக்கார் டிரான்ஸ்லேட்டர் அவருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்றிருக்குமோ அவர் அவ்வளோதான் சொல்ல முடியும். இ கேன் கன்வே அவருடைய பேஸ்ட் ஆன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரால் தான் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நேரடியாக அந்த கேட்டு அதை புரிந்து அந்த உள்வாங்குகிற சக்தி இருக்கிறது தான் தஃப்சீர் அப்படின்னு அடுத்த ஒரு கலையை கொண்டு வந்தாங்க. வெறும் அர்த்தம் மட்டுமல்ல அதனுடைய முன் பின் இந்த ஆயத்து இறங்கியது எப்போது ஏன் என்ற எல்லாத்தையும் அப்படியே அதில் வந்து நிற்கும்போது இந்த ஒவ்வொரு ஆயத்து படிக்கும் போதும் அது நமக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆயத்துகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு அழகான பாடம். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு இந்த யாசின் சூராவை படிக்க வச்சுருக்கான். ரெண்டாவது இது ஒரு முக்கியமான சூரா. நான் சொல்ல ஆலோசனம் எல்லா சூராவுக்கும் ஃபதாயிலும் உண்டு. குர்ஆனை பொறுத்த அளவு பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போன்று நான் அடிக்கடி இந்த மஜ்லிஸிலே சொல்லியிருக்கிறது போன்று குர்ஆன் ரெண்டு வகை உண்டு. ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்றாவது கிதாபுல்லா த புக் ஆஃப் அல்லாஹ். அது ஒரு செய்தி அவ்வளோதான். பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் அது மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் சுமந்திருக்கிறது. ரெண்டாவது உள்ள பாட்டத்தையும் மறக்கலாம். அது ஒரு முஜிசா, அது ஒரு அற்புதம். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம், அதனுடைய ஒவ்வொரு நயமும் அற்புதம். அது பெருமானாருக்கும் அற்புதம், நமக்கும் அற்புதம். அதனால தான் வந்து ஹதீஸில் சொல்லும்போது அனைக்கும் அந்த ஹதீஸில் சொன்னேன் மன் தரா அல் குர்ஆன். ஒரு ஹதீஸில் வருது மன் தரா அல் குர்ஆன். இப்படி ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்லியிருக்கான். அந்த ஹதீஸை பார்த்தவொன்னு அப்படி ஆடி போயிட்டேன். யார் இந்த குர்ஆனை படிக்கிறார்களோ மனநம் விடுகிறார்களோ நுபுவத்தை உள்ள கொண்டு வந்தாங்க, நுபுவத்தை உள்ள கொண்டு வரா அற்புதமாக இது ஒரு நாளும் வழியாது. கியாமத்து நாள் வரை இதை படித்தவன் பிடிச்சவன் அதில் தெளிஞ்சவன் அதில் எல்லாருக்கும் அது அற்புதமான ஆயுக்கொண்டு ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு தெரிஞ்சு அதை படிக்கிறார், அதை புரிந்து கொள்கிறார், ரமன் செய்கிறார், அல்லது அதனுடைய அந்த டேஸ்டில் அப்படியே கரைஞ்சு போகிறார் அப்படின்னு சொன்னால் அது அவர் அற்புதத்தை உள்ளே எடுத்துக்கொண்டதற்கான அர்த்தம் அவருடைய இடத்துல. அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் டிரான்ஸ்லேஷனை படிக்கிறத விட கோ அஹெட் கொஞ்சம் முன்னாடி போங்க, அதையே நேரடியாக புரிந்து கொள்ள. அல்லது இதே மாதிரி மஜ்லிஸ்கள் கொஞ்சம் விரிவடைந்து தஃப்ஸீருடைய மஜ்லிஸ்கள் பெருமானார் சொன்னதை கேட்ட சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, தாபியங்கள் எப்படி விளங்கினாங்க, தபு தாபியங்கள் அதற்கு பின்னாடி உள்ள வந்த அந்த சந்ததிகள் எப்படி விளங்கி அப்படின்னு அதை சொல்லும்போது அதனுடைய அந்த தாற்பயம் அதனுடைய டேஸ்ட் எல்லாம் ஒருவர் அது நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. அதனால் இதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய இதயத்தில் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் படிக்க போகிற செய்தி ஒன்றாவது ஒரு பெரிய செய்தி நபிக்கு கொடுக்கப்பட்ட வஹி கிதாபுல்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. ரெண்டாவது அது ஒரு மொஜிசா, அது ஒரு அற்புதம் உள்ள ஆத்தியம் சொல்கிறாங்க பெருமானார். எந்த குர்ஆன் எந்த இதயத்தில் குர்ஆன் போய் புகுந்து விட்டதோ அவர் இதய இதயத்தை சும்மா இருந்து விடாது. அவர் ஏபிஜி அப்துல் கலாம் சொன்னார் ட்ரீம் 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 விட்ஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். உன்னை தூங்க விடாத கனவு தான் கனவு. தூங்கப்பட படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க கனவு இல்லை, தூங்க விடாத கனவு. அதே மாதிரி குர்ஆன் என்பது ஒரு மனிதன் இதயத்தை ஆட்டாமல் விடாது, அதை அப்படியே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நூல். அது ஒரு ஒளி. அல்லாஹு தஆலா அதை அறிமுகப்படுத்தும் போது ஒளி என்று தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அந்த மூஜிஸாவை விளங்குவதற்குரிய ஒரு அற்புதமான வாய் இந்த சூரா யாசினை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஃபதாயில்களை சொல்லியிருக்காங்க. அதில் தஃப்ஸீருடைய கிதாபுகளில் சில சில ஃபதாயில்கள் எழுதப்படுகிறது, சில ஹதீஸுகளில் ஆத்தென்டிக் ப்ரூஃப்ட் ஹதீஸ்களும் வருகிறது, சில ஹதீஸுகளில் லைஃபான ஹதீஸுகளும் இது சம்பந்தமாக கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே மாதிரி விஷயங்களில் என்ன சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் திக்குகாரர்கள் அப்படின்னு சொன்னால் ஃபதாயில்கள் என்று சொல்லும்போது அதில் லயீஃபான ஹதீஸ்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி. லயீஃப் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்பில் யாராவது ஒருத்தர் குறைவுள்ளவராக இருக்கார். மௌது என்று சொன்னால் இட்டு கட்டப்பட்டது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் விட்டுருவாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை தொடவே மாட்டாங்க. லயீஃபான ஹதீஸ் எடுக்கும். ஆனால் நம்ம இந்த சூரத்துல் யாசீனை பொறுத்த அளவு சஹீஹான ஹதீஸ்களிலே நிறைய ஹதீஸுகளை இமாம் கோர்வை செய்கிறாங்க.
அதில் நிறைய இது சம்பந்தமான ஹதீஸ்கள் வருகிறது. இமாம் குருத்துபி என்று சொல்லக்கூடிய இமாம் நிறைய ஹதீஸ்களை கோத்துருக்காங்க. அதில் சில ஹதீஸ்களை மட்டும் நான் எடுத்து கொண்டு வந்தேன், அதை இந்த இடத்துல பார்த்தேன். அதில் சொல்கிறாங்க, இமாம் குருத்துபி அவர்கள் சொல்கிறார், இக்ராவு யாசீன் அலா மௌதாக்கு, உங்களுடைய மூத்தானவர்களுக்காக வேண்டி நீங்கள் சூரத்தில் யாசீனை போதுங்கள். பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது நாளைக்கு கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. சூரத்தில் இமாம் குருத்துபி என்று சொல்லக்கூடியவர்கள் உலக மக்கள் அத்துணை பேராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இமாம். அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க, இக்ராவு யாசீன் அலா மௌதாக்கு. இன்னொரு ஹதீஸில் வருது, மாமின் மையத்தின் யுக்ராவு அலைஹி சூரத்துல் யாசீன் இல்லை ஹவ்வனல்லாஹு அலைஹி. யார் எந்த மையத்தின் மீது சூரா யாசின் போதப்படுகிறதோ அல்லாஹ் தன்னுடைய அதாவை குறைப்பான். இது ஒரு வகையான செய்தி. அது இல்லாமல் பெருமானார் அவர்கள் சொல்லுவதாக இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மன் கரா சூரத்து யாசின் ஃபி லைலத்தின் இப்திகா வஜஹல்லாஹ் குஃபிர லஹு மின் தில்க அல்லைல. ஒருவர் இரவிலே படுக்கும்போது சூரா யாசினை போதித்து படுத்தார் அப்படின்னு சொன்னால், அவர் காலையில் எழுந்திருக்கும் போது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டவராக அவர் எடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார். இதே ஹதீஸில் வேறு மாதிரி வரும், ஒருத்தர் சுபுகில் ஓதுனார்னா மாலை வரை அவருக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் பெருமானார்கள் சொல்லுகிறார். இதெல்லாத்தையும் விட நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இதை இந்த ஹார்ட் ஆஃப் த குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரா யாசின் அப்படின்னு சொன்னாலே ஹார்ட் ஆஃப் த குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஹதீஸுகளில் பெருமானார்கள் சொன்னதாக இந்த ஹதீஸுகள் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸுக்கில் தயீஃபான துருக் அப்படின்னு சில பேர் கூட அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸுக்கு சொல்லும்போது பெருமானார் இன்னலி புள்ளி செய்யும் கல்வ, ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்கக்கூடிய, அதை ஆற்றல் படுத்துகிற, அதனுடைய ஆற்றலை தணிக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அது உலகத்தில் எதாக இருந்தாலும் சரி, வந்து ஒரு அணுவரை ஒன்றை இயங்க வைக்கும், இன்னொன்று அதை நியூட்ரலைஸ் பண்ணும், இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு எப்படி இதயமோ அது குர்ஆனினுடைய இதமாக இருக்கிறது யாசினாக. கத்தமல்லாஹு அதிகாத்தில் குர்ஆன் அஷரமர்றார். அந்த ஹதீஸினுடைய தொடரில் யார் இந்த குர்ஆனை இந்த யாசினை ஓதுகிறார்களோ அவர்கள் 10 முறை, இதை ஏற்கனவே நான் சொன்னேன், இது ஒரு வலிவான ரிவாயத் அப்படின்னு சொல்கிறாங்க, 10 முறை ஓதியதற்கு சமம் என்று வருகிறது. ஒரு நல்ல நீயத்தில் அல்லாஹ் தாலா எனக்கு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓதனான்னா அல்லாஹ் நான் தரமாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை, அதான் நமக்கு செய்தி. அதனால் அல்லாஹினுடைய செய்தி என்னென்னா, யார் ஒருவர் தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ் என்னுடைய இதற்குரிய கூலியை பரிபூர்ணமாக தருவான்னு நீயத்து வைக்கணும், பரிபூர்ணமாக தருவான், எனக்கு இந்த கூலி கிடைக்கும், இந்த கூலியை நான் வாங்குவதற்கும் அனுபவிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். இந்த அக்செப்டன்ஸ் மனோநிலை யாருக்கு இல்லையோ அவர் இபாதத்துலேயும் சரி உலகத்திலையும் சரி ஜெயிக்க முடியாது, அவரால் வாழ முடியாது. ஏன்னு இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச், இடையில ஒரு புத்தகம் படித்தேன், அதை எழுதியிருந்தான், முதல்ல நான் இருக்கிற நான் வாழுகிற நிலை எனக்கு தகுதியானது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நம்பணும். அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி வேறு எந்த ரீதியாக, ஆனால் அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த நேமத் அவரை விட்டு பறிக்கப்பட்டு போயிடும். ஏன்னா நேமத்தை கொடுக்குறதெல்லாம் ரப்பு தான், யார் யாருக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த குடிச்சுட்டே இருப்பான். இவர் சொல்கிறாரு, ஆஹா இவ்வளோ பெருசா நமக்கெல்லாம் வேண்டாங்க, 2 கோடி ரூபாய் ஆனால் நமக்கெல்லாம் முடியாதுன்னா அது அந்த அவர் போடுகிற அந்த ஷட்டர் இருக்கிறதே அதே அவருடைய அந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியிடுது. அதனால் முதல் செய்தி என்னென்ன அக்செப்டன்ஸ், இதை வந்து ஒரு மேற்கத்திய ஆய்வாளர் ஆராய்ந்து எழுதுகிறார், எழுதிட்டு எழுதுகிறார். இது சம்மந்தமாக நான் ஒரு ஒர்க்ஷாப் இருக்கிறேன் அந்த கிளாஸில் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இது சம்மந்தமாக நல்லா அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டே வந்தேன். எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு. அப்போ அதில் வந்து ஒரு சகோதரர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு போட்டிக்கு போய் கலந்துக்கிட்டார், அவருக்கு $1000 ப்ரைஸ் கிடச்சி. உடனே அந்த $1000 ப்ரைஸ் எடுத்துட்டு மறுநாள் என்கிட்ட வந்தார், கிளாஸுக்கு வந்தார், எல்லாத்தையும் சொன்னார், இந்த ஐ வாண்ட் த ப்ரைஸ் இதுமாதிரி $100,000 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னார். அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் வந்து இதை பற்றி பெருமைப்படுறேன், ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு இப்படிலாம் இதுவரை வாழ்க்கையில் கிடச்சதே இல்லை, எனக்கு ரொம்ப இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் அந்த ₹1000 அது செலவாகிப்போச்சு, அந்த ₹1000 அது செலவாகிப்போச்சு. அதான்பா சொல்லுது மனோநிலையை அப்போ தான் வளர்த்துக்கிட்டே வந்தார். அவர் எதுவுமே சொல்லாமல் பெசாமுக்கு நான் ஐ வாண்ட் த ப்ரைஸ் ஈக்குவல் டு வந்து $1000 அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்செப்ட் இட்னு சொல்லியிருந்தார். நான் வேலை முடிஞ்சு போயிருந்திருக்கேன், அது பாட்டுக்கும் அவருக்கு அந்த நேமம் கிடைச்சிட்டே இருக்கும். இது இந்த அம்மா இதை ஒரு பெரிய ரிசர்ச்சாக, இதை ஒரு பெரிய புத்தகமாக எழுதி, இதை பற்றி உள்ள சைக்காலஜி அந்த செய்தியெல்லாம் எழுதியிருந்தது. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் அந்த மஸ்ஜித் நபியில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு லேமன், ஒரு வண்டி எழுகிறவன், ஒரு கால் இவனுக்கு கூட தெரிகிற அளவுக்கு பேசும்போது பேசினாங்க, மன் சாமா ஃபி ரமபான் ஈ மேனம் வர்த்தி சேவன் குஃபிரளவும் அந்த பத்தமும் தவிர யார் ரம்ஜானில் நோன்பு வைக்கிறீங்களோ உங்களுக்கு முதல்ல ரெண்டு குவாலிட்டி உங்கள்கிட்ட வேணும். எப்படி பேசுகிறாங்க பாரு, இன்னைக்கு அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு மனோநிலை மனோ தத்துவம் ஆ ஊன் அவன் பேசும்போது அது இங்கிலீஷில் ஒரு 10 வார்த்தை சொல்லும்போது வேறு அமேசிங், அது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அங்கிட்ட உட்காந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ரெண்டு குவாலிட்டி உங்கள்கிட்ட வேணும். ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நான் நல்லாவே நம்புகிறேன், இந்த நிலையில் நோன்பு வைக்கிறேன் முதல் தட்டுப்படி, அது இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. ஒருத்தர் ரப்ப நம்பாமல் 30 நாள் நோன்பு வைக்கிறார், 60 நாள் நோ அக்செப்ட், அதற்கு தகுதியே அதுதான் ரப்ப நம்பு ஈமான் வேண்டும். ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய பரிபூரணமான கூலியை அல்லாஹ் எனக்கு தருவான், நான் அடைந்து கொள்வேன். என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இதற்குரிய கூலி எனக்கு உண்டு, அந்த கூலியை நான் அடைந்து கொள்ள தகுதியானவன். என்ன தரப்போறான் என் ரப்பு, அவன் என்ன சும்மா விட மாட்டான். ஸ்கூலில் ஒரு போட்டி வைக்கிறான், அந்த போட்டிக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் வந்து இந்த போட்டியில் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாணவர் வின் பண்ணிட்டார், வின் பண்ணிட்டு இல்லை எனக்கு ப்ரைஸ்லாம் வேணாம், நான் அதுக்கு தகுதி இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கல்லூரி நிர்வாகம் ஸ்கூல் என்ன சொல்லுவாங்க, ஏன் இருக்குதுப்பா இல்லை நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வுத்தால இங்கே டெஸ்ட்டு தான், உலகம் என்பது ஒரு சோதனை கூட, ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட்டு வச்சு அவருக்கு உயர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது முதலாவது செய்தி, இதை நான் ஓவினால் ஏன் இந்த பவாயி பவாயி திரும்ப திரும்ப சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இதற்கு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அகராதிகள், உலகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அகராதிகள் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்குமே அகராதிகள் உண்டு உலகத்தில். நம்முடைய புல்லு எல்லாம் சொல்கிறேன், ஒரு அந்த அசரை நினைக்கிறேன், ஒரு சஹாபி சொன்ன செய்தியை, ஒவ்வொரு பெயர் அந்த பெயர் வைப்பவரின் மூலமாக சில அசராத்துகள் ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெயருக்குன்னு சொல்லிட்டு சில ஜலாலி எத்துக்கள் தன்மை உண்டு, சில சாஃப்ட்னஸ் உண்டு, அது அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெயருனுடைய தன்மை ஏதாவது ஒரு இடத்துல அவரிடத்துல வெளியாகும். இந்த பெயருக்கே அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குன்னா உலகத்தில் எல்லாத்துக்குமே அந்த மாற்றம் உண்டு. அப்போ அதனால தான் சொன்னாங்க, அந்த அம்மா திரும்ப எழுதும்போது அந்த புத்தகத்தில் எழுதும்போது ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்த்தேன், உங்களுடைய நம்பிக்கைகளுக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்குமே ஒரு வெளிப்பாடு உண்டு, உங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயிக்க போகிறது உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய நம்பிக்கைகளும். அந்த அம்மா அழகாக சொல்லியிருந்துச்சு, இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ப்ரூவ் உண்டு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பெருமாள் சொன்னாங்க போய் சொல்லாதீங்க, அது கேவலத்தையும் அது அசிங்கத்தையும் காரியமாக அதுக்குரிய ஒரு செய்தி. வெளிப்படையிலிருந்து பார்த்தா அங்கே எப்படியா போய் சொல்லாமல் வாழ முடியும், நம்மளே கேட்கலாம், அது எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு செய்தியாச்சு அப்படின்னு அவன் உண்மைப்படுத்துகிறான். நீ உனக்கு சம்பந்தம் இல்லாத உன்னுடைய ரூகுக்கும் உன்னுடைய நர்ஸும் ஏற்காத ஒரு விஷயத்தை நீ சொன்னா, உன் ரூகோடு நீ முரண்படுகிறாய், உள்ளக்கு வெளியே சம்மந்தம் இல்லை, வார்த்தை ஒன்று பேசுகிறது உள்ள ஒன்று சொல்லுகிறது, அவை வந்து உன்னால் நிலையான முறையில் நடந்து போக முடியும். அப்போ நீ நினைக்கிற போது ஒரு கால் நடக்காது, நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற போது உடல் அதுக்கு ஒத்துக்காது, ஆரோக்கியம் இருக்காது. நீ சொல்கிறான் இப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அருமையாக சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக உட்காந்து பெருமாள் இருக்காங்க, இப்படி செய்யாதீங்கம்மா அதெல்லாம் உங்களுக்கு இப்படி செய்யுங்க இது கேடுக்குது. அப்போ இந்த பவாயிகள் பொதுவாக இதற்கு சொல்லப்படுகிறதுனா நம்முடைய மனிதருடைய சிந்தனை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், எல்லா இபாதத்துகளுக்குமே உங்களுக்கு கூலி உண்டு, நல்லது செஞ்சீங்களா கூலி உண்டு, கூலி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் எதையுமே செய்ய மாட்டான். பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையான சிந்தனை அக்செப்டன்ஸ், நான் எங்கேயாவது பதிவு பண்ணப்பட வேண்டும். இந்த சிந்தனை இல்லாமல் உலகத்தில் அவனால் மூவே ஆக முடியாது. அவனுடைய அடுத்த ஸ்டெப்பு, அவனுடைய அடுத்த நடை, அடுத்த மூச்சு விடுதலே நான் இருக்கணுங்கிறதான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், என்னுடைய அக்செப்டன்ஸ். இது மட்டும் ஒருத்தனுடைய சிந்தனை இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டான். அல்லான்னு பேசாமல் வீட்டில் கொடுத்து வைக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொன்னால் இது உனக்கு தேவை, இது சாப்பாடு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, அதனால நீ இந்த இபாதத்தை செஞ்சால் உனக்கு இது உண்டு, நீ இப்படி செஞ்சால் உனக்கு சொர்க்கம், நீ இப்படி செஞ்சால் உனக்கு நரகம் உண்டு, நீ இப்படி செஞ்சால் உனக்கு இது, இப்படி ஒன்று ஒன்றையும் அவனுக்கு கம்பேர் பண்ணிக்கோன்னா அப்போ எனக்கு ஒன்று இருக்குது. இல்லைன்னா தெரியாத உன்னை குறித்து இவ்வளவு ஒரு சமூகத்திட்ட பேசி 1400 வருஷமாக அது வந்து அதை நிலைநிறுத்தி ஒரு சமூகம் அதை நம்பியே தன்னுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வது அப்படின்னு சொன்னால் முடியாது. இடையில ஒரு கட்டத்தை முடிஞ்சிட்டு போயிடுவான், இடையில ஒரு கட்டத்தில் இறந்துடுவான், தலைட்டு போயிடுவான். இன்னைக்கு வந்து நேற்று கூட அதை பேசணும்னு நினைச்சேன், அந்த செய்தி எனக்கு பேசும்போது இறைமறுப்பாளர்களையும் இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் அந்த கல்ச்சரையும் பற்றி அந்த சிந்தனையை குறித்து அமெரிக்கா லண்டன் எல்லாம் மேற்கத்திய சிந்தனைகள் எவ்வளோ உயரமாக அவன் யோசிச்சுருக்காங்க, எங்கோ போயிட்டான் இந்த சயின்ஸில் அவருடைய சிந்தனை எங் அப்பா அவ்வளோ தூரம் போயிருக்கான். ஆனால் அதெல்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு 1000 இன்னைக்கு அப்படி விரிச்சு வச்சு படித்தோம்னா நேரடியாக அந்த மேற்கத்தியர்களை பார்த்து பேசுகிற ஒரு 1000 சொல்லுவார், நல்லா சொல்லலாம், பலி தேவாக்க நீ மூவும், பலி தேவாக்க இல் மூவும் அணில் நல்லா சொல்கிறான். அருமையான செய்தி, அவனுடைய போங்கு எல்லாமே அருமையான போங்கு தான், அவருடைய டெக்னாலஜி, அவருடைய சயின்ஸ், அவர்களுடைய எல்லாம் எல்லா வளர்ச்சியும் சூப்பர். அப்படியே வேகமாக அந்த வளர்ச்சியோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி கேமத்து மருமை நீ மௌத்தா போனவனே எழுக்கிறது இப்படின்னு சொன்னோம்னா பஞ்சராயம் ஒரு இமாம் எழுதுறார். இன்னைக்குரிய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹை ஜெட் ஃப்ளைட் ஒன்று வருது, இல்லைன்னா ஒரு நல்ல வேகமாக போகக்கூடிய ஒரு பிஎம்டபிள்யூ, இங்கே சாதாரண போகக்கூடிய ஒரு அம்பாசிட்டர் வேகமாக பிஎம்டபிள்யூ போகுது, அது போய் பஞ்சராயம் நின்றுச்சு. ஏன்னா அம்பாசிட்டர் அப்படியே போகுது போயிடுச்சு. இப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் நம்மளே கம்பேர் பண்ண முடியும், எது கோயிங் ஆன் கோயிங் இருக்கோ அதுதான் பெஸ்ட். அப்போ அல்லாஹ் சொன்னால் அதில் யாருக்கு மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லையோ அவர்கள் எவ்வளவு தான் அறிவுக்குரியவராக இருந்தாலும் டெய்லி என்ன ஆயிடு பாருங்க. இது என்னைக்கு சொன்னது, இப்படி பெஸ்ட் ஒரு கல்ச்சர் வரும், அவங்க அறிவில் ரொம்ப சிறந்து போவாங்க, அந்த அறிவு ஒரு கட்டத்தில் பஞ்சர் ஆகும், இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சு எல்லாம் சொல்கிறான் இப்படி நடக்கும் ஒரு காலம் வரும். பலித்தாரக்கையில் முகம் இத்தாரக்கை என்று சொன்னால் இல்லாமல் போனது இத்து போனதுன்னு அர்த்தம். பலித்தாரக்கையில் முகம் அணில் ஆஹரா வகும் மின்ஹாஃபிஷ, அதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார், நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறார். அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாம் சயின்ஸ் நேரடியாக இருக்கணும், ஒரு பொருள் எக்ஸிஸ்டன்ஸ் நேரடியாக இருந்தால் ஒத்துக்கொள்வோம், எங்களுடைய அறிவுக்கும் எங்களுடைய ஆய்வுக்கும் எதெல்லாம் உட்பட வேண்டிய ஆய்வுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டோம். அப்போ மறுமை அவனுடைய மண்ணறை வாழ்க்கை ஆய்வுக்கு அப்பாற்பட்டது, ஒதுக்க மாட்டான். ஆனால் எந்த வளர்ச்சியுமே இல்லாத இந்த இஸ்லாமிய சமூகம் அதை கெட்டியாக பிடிச்சிருக்கோம். நல்லா சொல்லலாம், இது வந்து ஒரு பெரிய ரஹமத், இது ஒரு பெரிய ஞாபகம், ஒரு சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அங்கீகாரத்திலே பெரிய அங்கீகாரம் அல்லாஹ்வுத்தாலா இதை கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த ஃபலாயிகளுடைய விஷயத்தில் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர் தான் அதை செய்ய முடியும், தனக்கு இதற்குரிய அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ஆயத்து குறித்து இந்த ஹதீஸ் குறித்து இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிறார். அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதும்போது ஒரு செய்தி எழுதுகிறார், அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா பெருமானார் அவர்கள் சூரா யாசினை கல்புல் குர்ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனுடைய ஹார்ட், ஹார்ட் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்படி பிறகு இந்த சூறாவை ஏன் ஹார்ட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய சிந்தனைகளையும் இதனுடைய அறிவுகளையும் வேல்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இதை ஹார்ட்னு சொல்லணும், வெளிப்படையில் நம்முடைய எவாலுவேஷனுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எழுதுனாங்க ஒரு அருமையான செய்தி. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து ஹஷர் நஷர் யாம தபர் இதை பற்றி தான் நல்லா சொல்லணும். ஒரு மனிதனுடைய மறைவு வாழ்க்கை இருக்கிற வரையும் அவருடைய எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அவருடைய மௌத்து குப்பினை அவர் தபர் எப்படி இருக்கும் இந்த ஆயத்தை சொல்லுகிறார், இந்த சூரா சொல்லுகிறது. தபர் மட்டுமல்ல அவருடைய ஹஷர் வாழ்க்கை, அவர் எழுப்பப்படும் போது நிலைமைகள் எப்படி இருக்கும், அவருடைய மஷருடைய வாழ்க்கை, அப்புறம் கியாமத்துடைய வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கார். இப்போ ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசும்போது வித்தியாசமாக பேசுவான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆஃபிரா நஸீத லஹு ஃபி ஹவ்லி, ஒரு ஆயத்தில் வருது அல்லாஹ் சொல்கிறார், யாருடைய விளைச்சல் மறுமையை நம்பி இருக்குமோ அதை நாம் அதிகப்படுத்துவோம். இந்த ஆயத்தை படித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, யார் மறுமையை நம்பி விளைச்சல் செய்கிறார்களோ அப்படின்னு சொன்னால் இயற்கையிலே மனுஷனுக்கு அது சம்பந்தமான உணர்வு கம்மியாகும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் கியாமத்தில் பார்த்துக்கலாங்க, ஒரு கட்டம் வந்தால் முடிஞ்சு போயிருங்க, எல்லாம் ஒரு நாளைக்கு மூத்தாக தான் போகிறோம், இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே அன்புதான் இருக்கும், இவனுடைய சிந்தனை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் யாருடைய ஹர்ஸ், யாருடைய வளர்ச்சி, யாருடைய விளைச்சல் மறுமைக்கிட்டு இருக்கிறதோ அதை அறிமுகப்படுத்துகிறோம். அதோட சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்றான், ஒமன் கான யுரீது ஹர்தல் ஆஃபிரா நஸீது லஹு ஃபி ஹர்தி ஒமன் கான யுரீது ஹர்தல் துன்யா நுஃதிஹி மின்ஹா, இந்த உலகத்திற்காக வேண்டி என்று யாருடைய விளைச்சல் இருக்கிறதோ அந்த அளவு மட்டும் கொடுத்து நிப்பாடி, அதிகப்பாடு இல்லை. ஏன் அதிகப்பாடு இல்லை, அருமையாக விளக்கம் எழுதலாம், அது அந்த ஆயத்தில் இன்ஷால்லா பின்னாடி வரும், அது குறித்து பேசும்போது இன்ஷால்லா அது ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இந்த ஆயத்தில் வந்து அதே ஹஷர் நஷருனுடைய விஷயங்கள் எப்படி ஒரு மனிதன் இதயமாக இருந்து அவனுடைய இதயம் அவனுக்கு பம்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு மனிதனை முழுமையாக இருக்கிறது அவனுடைய மறுமை குறித்தான சிந்தனைகள் மட்டுமே. எந்த அளவுக்கு அதை குறித்தான சிந்தனைகள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாகங்களும் விரிவடையும். குர்ஆன் அப்படின்னு சொல்லுது, எவனுக்கு தன்னுடைய எல்லா கடைசி கால பெருமானார்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 25 தடவை எவன் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத், அல்லாஹுமா பாரிக்கலாகுமோ வகிமா வாழ்கமோ 25 தடவை கேட்குறார். யாரெல்லாம் எனக்கு மௌத்தில் பறக்க செய், எனக்கு மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில் பறக்க செய்யும்னு கேட்டால், மௌத்தாகும் போது ஒரு வழியாக மௌத்தாக்குவார், அல்லது அவர் மௌத்தாகும் போது சொல்லிட்டு மௌத்தாவார், மௌத்தாக போகிறேன் பாய் பா அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தாவார். இந்த கிஃப்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய எல்லாருக்குமே. பொதுவாக இஸ்லாமியர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே மௌத்தை குறித்தான பயம் இருக்கும், மௌத்தை குறித்தான பயம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் மௌத்த குறித்தான பயம் இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதை குறித்தும் பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அதில் இஸ்லாமியர்கள் பறந்துபட்டு இருப்பார்கள், அதாவது நுரை அந்த ஒரு கடலினுடைய நுரை அளவுக்கு அப்படியே குவிவிட்டு இருப்பாங்க, ஆனால் நேரத்தில் அவருடைய ஈமான் பரிபூரணமாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், மௌத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு மூமினுக்கும் மௌத்தை பற்றி பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஐ சேஞ்ச் மை லைஃப் ஃப்ரம் ஹியர் டு தேர், அவ்வளோதான், ஹியர் ஆஃப்டர். அதனால தான் சொன்னான் ஹியர் ஆஃப்டர், இங்கிருந்து பின்னாடி உள்ள வாழ்க்கை எப்படியோ ஒரு வகையில் அவர் வாழத்தான் போகிறார். அதனால் இவர் அதை எதிர்பார்த்திருப்பார், சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அது வருகிற நேரம் இவருக்கு அமைதியான நேரமாக இருக்கும், இவருக்கு ஆற்றல் விருந்திய நேரமாக இருக்கும். பெருமானார் ஏற்கனவே கேட்டது மாதிரி, யாரெல்லாம் என்னுடைய கடைசி நிமிடங்கள் உலகத்திலே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலையும் கேட்பாங்க. அவள் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து நான் வந்ததை போன்று பிரிகிற போதும் சந்தோஷமாகவும் பிரிய வேண்டும். அப்போ அந்த கடைசி நேரம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய மறுமையை குறித்தான சிந்தனைகள் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா ரூ கூடாது. எவனுக்கு மறுமையை குறித்தான சிந்தனையோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறானோ, தன்னுடைய கிஃப்ட் அடைய போகிறோங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தை டாட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இந்த உலகம் குறித்தான சிந்தனைகள் மட்டுமே, ஒரு கோடிகள் வீடுகள் பங்களாக்கள் என்று இருந்தால் உடனே நினைப்பான், இத்தனை வருஷம் சம்பாதிச்சு எவனை செய்ய போகிறானே, வரும் போவாது. நிறைய பேர் சொல்லலாம், இழுத்துக்கிட்டே கிடக்கும் ரூம் இன்னும் போக மாட்டேங்கிறான். அந்த ஹவா நஃப்ஸு, அது நேரம் வந்துச்சுன்னா எப்படினாலும் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். இருந்தாலும் ஆஹா போகிறமே போகிறமே ஆஹா ஹாஹா லாதிரி ஹாஹா லாதிரி, நான் போகிறேனே போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மூமினுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்காது. அற்புதமான செய்தியை சொல்கிறாங்க, எப்படி இந்த உடலிலே இதய முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு மறுமை சிந்தனை முக்கியம். அந்த சிந்தனை அவனுடைய ஹார்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முழுக்க சிறக்கும், இவ்வுலக வாழ்க்கையும் சிறக்கும், மறுமையுடைய வாழ்க்கையை சிறக்கும் என்ற அந்த செய்தியை தான் அடிப்படையாக கொண்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கரா சூரத் யாசீன் லைலத்துல் ஜும்மா அஸ்பஹ மக்ஃபூரன், யார் யாசீன் சூராவை ஜும்மாவுடைய தினத்திலே ஓதுகிறார்களோ அவர்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டவராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு ஹதீஸில், மன் தஸலல் மகாபீர ஃபகரா சூரத் யாசீன் ஹஃபஃபல்லாஹு அன்ஹு யௌமைதின் லஹு பி அததி ஹர்ஃபிஹா ஹஸனாத். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் இப்படி சொல்லுகிறார்கள், யார் வந்து ஒரு தன்னுடைய பெற்றோர்களையோ தன்னுடைய சொந்தக்காரர்களையோ அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போகிறார்கள், கபிரிஸ்தானுக்கு தர்காவுக்கு கபிரிஸ்தானுக்கு போனார் அப்படின்னு சொன்னால், கரா சூரத்தை யாசின் அங்கே போய் அந்த யாசின் சூரா ஓதுனானா ஹஃபஃபல்லாஹு அன்ஹு யௌமைதின், அந்த நாளிலே அவர்களுடைய வேதனையை அல்லாஹு தஆலா கம்மிப்படுத்துகிறான். ஒகானலஹு பிஅததி ஹர்ஃபிஹா ஹஸனாத், இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஈடாக அவர்களுக்கு நன்மையை எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இதே மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இந்த முக்கியமான இந்த ஹதீஸ்களை மட்டும் புரிந்து கொண்டால் இதற்கு நாம் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்த யாசீன் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக யாசீன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அல்லாஹ்வால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அலிஃப் லாம் மீம் யாசீன் கா ஹா, இதே மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவான். இதற்கு பேர் ஹுரூஃபே முஹத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் விளங்கப்படக்கூடிய அல்லாஹுதான் விளக்கம். இதுக்கு சில பெருமக்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வார்த்தை, நம்மளாக விளக்கம் சொல்ல முடியாது அல்லாஹ். ஆனால் இன்னைக்கு அது குறித்து விளக்கம் சொல்லுவதற்கும் கூட சில பேர் தயாராகலாம். இதுக்கு ஏன் அதை அவர்களை பற்றியும் திருக்குறான் சொல்லுகிறது, இந்த நாம் எதை ரகசியமாக்கி வைத்திருக்கிறோமோ அதிலே போட்டு ரொம்ப மண்டையை நுழைச்சிக்கிட்டு யாருங்க அவர்களுக்கு விளங்க வேண்டிய, அவர்கள் வந்து விளங்குவதிலே முயற்சி செய்ய வேண்டிய ஆயத்துகள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இபாதத், அவருடைய வாழ்க்கை, அவருடைய டெக்னாலஜி, அவருடைய சயின்ஸ், இது குறித்தெல்லாம் குர்ஆன் அங்கிருந்து பேசுகிறது. எல்லாம் பேசும்போது சொல்லுவான், யாருடைய இதயத்தில் உளறுபடிகளும் முரண்பாடுகளும் இருக்கிறதோ, இதே மாதிரி ஆயத்தையும் அவன் பார்க்கிறான். இது என்ன, அது என்னென்னு நீட்டாக இருக்கிற ஆளுக, இது இறைவனுக்கு மட்டும் புரிந்த ஆயத்து, இதை பெருமானால் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் போதும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. எது ஆராய வேண்டிய முத்தஷாபியா சொல்லும்போது சொல்கிறாங்க, முத்தஷாபிகா என்ற சில ஆயத்துகள் உண்டு, முஹக்கமாத் என்ற ஆயத்துகள் உண்டு, அறிவுக்கும் அறிவுகளை விருத்தி அடைப்பதற்கும் உரிய சில ஆயத்துகள், சில ஆயத்தில் இருக்கிறது முத்தசாபிகா, அதில் போனால் எங்கேயாவது டைவெர்ட் ஆகும், அதில் போனால் அதையும் திருக்குறானையும் சொல்லுகிறது. யார் அந்த ஆயத்துகளிலே ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமைகள் கொஞ்சம் அப்படி இப்படி எளிதாக போகுது. அதை விட்டுட்டு முத்தசாபி உனக்கு எது தெரியும், எப்படி விதியை பற்றி பெருமானார் சொல்லும்போது அளவோடு தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப இது விதி அது விதி இது விதியா அது விதி அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு மனுஷன் போனான் அப்படின்னு சொன்னால் அடுத்து கடைசியில் அவனுடைய நிலைமை எங்கேயோ போய் இப்படி. நேற்று இந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி போன வாரம் அக்கீதா கிளாஸ் நடத்திக்கிற போது கேட்டார், நான் வந்து தொழுகலை, இது அல்லாஹ் செஞ்ச விதி தானே, அக்கீதா கிளாஸ் இந்த கிளாஸில் போன வாரம் அல்ல நான் வந்து தொழுக போகிறேன், இது அல்லாஹ் செஞ்சது, நான் தொழுக போகல, இது அல்லாஹ் செஞ்சது அப்படின்னு சொன்னான். சரிப்பா, அது சம்மந்தமாக பின்னாடி பாடம் இல்லை, எனக்கு இப்போ சொல்லணும். அப்போ நான் ஒரு ஆயிரம் மட்டும் நிப்பாட்டிக்கிட்டேன், அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறான், ஒரு காலம் வரும் மா அஷ்ரக்னா, நாங்கள் வந்து அல்லாஹுக்கு மாறு செய்ததும் எங்களுடைய பெற்றோர்கள் மாறு செய்ததும் லௌஷா அல்லா அல்லாஹ் நாடியதால் தான் கேமத்தில் வந்து சொல்லுவோம். நான் எதுக்கு கோயிலுக்கு போனேன், எனக்கு போகிற எஃபோர்ட்டை யார் தந்தது, எனக்கு போகக்கூடிய சிந்தனையை யார் தந்தது, அல்லாஹ் தானே தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை நாளை மறுமையில் கேட்பான்னு அந்த ஆயத்தை நல்லா சொல்லிட்டு பின்னாடியே அதுக்கு பதிலே சொல்லுவோம். அதுதான் விதியினுடைய தத்துவமே இஸ்லாம். அதற்கு ஒரு அளவு கூட வைத்திருக்கிறது எல்லா விதியும். ஒரு தடவை ஒரு உமரத்தை இருந்தாலும் தர என்று நினைக்கிறேன், அவர்கள் ஒரு இடத்துல போகிறாங்க, ஒரு என்னமோ மரக்கிளையனமோ இடம் உடஞ்சி உழவு போகுது, ஓடினா உடனே பக்கத்தில் வந்து சாமி கேட்டார், இன்னும் ஓடுறீங்க, அல்லாவினுடைய விதியை நீங்கள் நம்பலையா, தலையில் விழுவன்றிருந்தால் விழத்தான் செய்யும், எப்படி ஓடுறதுக்கு உங்களுக்கு இது வந்துச்சு, என்ன இது ஓவர் இது பார்க்கறது அப்படி சொன்ன உடனே அவங்க உடனே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, அதை எப்படி நீ விதி என்று சொல்லுகிறாயோ, நான் ஓடியதும் விதி, இது என் நிலையில உடம்பாது நல்லா என்ன ஓடமிக்கிறீங்க. அதனால் எந்தெந்த விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், இதை குறித்து பேசும்போது சில உபசீனங்கள் எழுதுகிறார்கள், யாசீன் என்று சொல்லுவது இறைவனுடைய பெயர், அல்லாஹ்வினுடைய பெயர். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இது வந்து சுரியானி பாஷையிலே யா இன்சான் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, யாசீன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்று எழுதுகிறார்கள். அது இல்லாமல் இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானார் அவர்கள் நேரடியாகவே சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கென்று சில பிரத்யோகமான பெயர்களை கொண்டு என்னை குர்ஆனிலே அழைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை சொல்லிட்டு அவை என்ன என்ன பெயர்கள் என்றும் பெருமானார் சொல்லுகிறார்கள், அதுவும் ஹதீஸுகளிலே பதிவாகி இருக்கிறது. அதில் பெருமானார்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஏழு பெயர்களை கொண்டு என்னை குர்ஆனிலே அழைத்தான், ஏழு பெயர்களை கொண்டு என் பெயர் குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. அதில் ஒன்றாவது முஹம்மத், முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லலாம் முஹம்மது அல்லாஹுவினுடைய தூதர். அஹமத் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அகமது என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல தாஹா என்று சொன்னான், யாசீன் என்று சொன்னான், முசம்மில் என்று சொன்னான், முத்தஸ்ஸிர் என்று சொன்னான், அப்துல்லா என்று சொன்னான். இந்த ஏழு விதமான பெயர்கள் பெருமானாருடைய பெயர்கள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று வருது. அதில் யாசீன் என்பதும் பெருமானார் அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறான் குர்ஆனின் மீது சத்தியமாக, வெறும் குர்ஆனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லியிருந்தா அதனுடைய நிலைமையே வேறு. அல்லாஹ் இதில் சொல்கிறான் ஹக்கீம், ஹிக்மத்து நிறைந்த குர்ஆனின் மீது சத்தியமா. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் நிறைய செய்தியை சொல்லுகிறார்கள், ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஹக்கீம் என்று சொல்றான். ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தையை போட்டு போட்டு சொல்லுவான். நமக்கு எப்போதும் சொல்கிற பழக்கம், அந்த ஆயத்து முடிகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிற அசீசன் ஹக்கீமா ரவுஃபர் ரஹீமா என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தைகளாக இருக்கும். அதில் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை குர்ஆன் யாசி ஒல் குர்ஆனில் ஹக்கீம் என்று சொல்கிறான். ஹக்கீம் என்ற வார்த்தைக்கு பல பொருள்கள் எழுதப்பட்டாலும் சில குறிப்பிட்ட பொருட்கள் எல்லா முஃபஸ்ஸிர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு தஃப்ஸீர்களிலே எழுதப்படுகிறது. அதில் முதலாவது விஸ்டம் அர்த்தம், ஞானம் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் என்பது ஞானம் நிறைந்த செய்திகளை பொழிந்து ஒரு குர்ஆனாக இருக்கிறது. இப்போ ஞானம் நிறைந்த அப்படின்னு சொன்னால் என்ன, பொதுவாகவே நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஞானம் என்பதும் அது மாதிரி இந்த தத்துவங்கள் என்பதும் இதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாதது அல்லது விளங்காதது, பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. இதான் ஃபிலாசபியா, இப்போனா உன்னால் அது படிக்கவே முடியாது, படித்தாலும் புரியாது, யார் சொன்னதை படித்தால் புரியவில்லையோ அதுக்கு பேர் ஃபிலாசபி அப்படிங்கிறான், இல்லை அதுக்கு பேர் விஸ்டம் அப்படிங்கிறான். ஞான உலகமா அதெல்லாம் எல்லாராலையும் அடைய முடியாது, அது புரிய முடியாது. ஆனால் இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஞானம் என்று சொன்னால் எது தெரியுமா, ஞானம் என்று சொன்னால் எது தெரியுமா, எந்த வார்த்தைகள் முடிவு அது எழுத்து உள்ள ஆழ்த்த ஒரு அசரை ஏற்படுது. இப்போ கேட்குறீங்க, கேட்டவங்க சூப்பராக இருக்க அப்படின்னு அது எனக்கு வந்து இதை இவரை செய்து பார்த்து இவருடைய வாழ்க்கையோ எது பின்னி பிணைந்து விடுகிறதோ இருக்கிறத ஞானம். ஞானம் என்பது மனிதர்களுக்கு புரியாதது என்ற அந்த செய்தியை குரான் விளக்கி விடுகிறது. அப்படி புரியாதுங்கிற செய்தி தான் உலகத்திலே இல்லை. புரியாத செய்திக்கு சொந்தக்காரன் எல்லாமே அல்லாஹ் தான். அவன்கிட்ட உள்ள அந்த ஞானத்தில் போய் ஒருத்தர் போட்டி போட முடியாது. இந்த உலகத்திற்கு ஒருத்தனுக்கு வேண்டிய விசிடமும் அறிவு ஞானங்களும் என்ன கேட்டால் அப்படி சொல்லிட்டோம்னா குரான் எங்களுக்கு விளங்கவே விளங்காது. குரானில் ஹக்கீம்னா இது ஞானம் உள்ள புரிந்த புத்தகம்னா இது சில பேருக்கு மட்டும்தான் விளங்கும். எவனுக்கு ஞானம் விளங்குமோ அவன் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி போய் இந்த புத்தகத்தை ரொம்ப முக்கத்தை ஆக்கி எப்படி அந்த மாற்றார்கள் தங்களுடைய கொள்கைகளிலே இது இந்த உயர்குடிக்கு மட்டுமே விளங்கும். ரோடு ஒற்றுமை கூட இதை எடுத்து படித்தானா விளங்க நல்லா சொல்கிறான். ஏன்னா இது அவனுடைய வாழ்க்கையில் இரண்டுரை கலந்து செய்தி. இந்த ஹிக்மத்தை குறித்து அல்ல ஒரு இடத்துல சொல்லும்போது ஒரு 25 விதமான ஞான விஷயங்களை நான் இப்போது பேசப்போகிறேன்னு ஆரம்பித்து அல்லாஹ்வுத்தா அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த போன வாரம் இந்த ரமலான் ஒரு இடத்துல பேச கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த குரான் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. சமூகத்திலே குரான் ஏற்படுத்திய மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் தனி மனித வாழ்க்கை, அடுத்து டொமஸ்டிக், ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை. இது சமூக ரீதியாக குரான் ஏற்படுத்திய மாற்றங்கள். அந்த இடத்துல பேசும்போது இதுதான் பேசினேன். 25 விதமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொன்னால் இதெல்லாம் ஞானம் பொதிந்த செய்திகள் அல்ல. அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஞானம் பொதிந்த செய்திகள். அப்படி என்னடா ஞானம் பொதிந்த செய்தினா நம்முடைய டே டு டே லைஃப்பில் உள்ள செய்திகள் தான். நம்முடைய சமகால வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர் அனுபவிக்கிற செய்திகள் அதில் அவர் எந்த ரூட்டில் இருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்காரு. அந்த ரூட்டை குரான் கொஞ்சம் இப்படி மாற்றிடுவோம். இப்படி போயிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் இப்படி மாறி, இப்படி போயிட்டு இருக்கீங்களா இப்படி போயிருக்கீங்க அவ்வளோ. அப்போ ஞானம் என்பதற்கு குரான் தான் முதல் முதலே விளக்கம் சொல்கிறது. எல்லாருக்கும் விளங்கக்கூடிய செய்திக்கு தான் எல்லாராலையும் பின்பற்றத்தக்கது தான் ஞானம். எதை அவர் அடைந்த பின்னே அவர் மனது சந்தோஷப்படுகிறார், அதை செஞ்சு முடித்தோன்னா அவருக்கு ஒரு குஷி வரணும், அவருக்கு ஒரு அதில் ஒரு லத்தத், அதில் ஒரு இன்பம் வரணும். அதுக்கு பேர் தான் ஞானம். எதுவுமே விளங்காது, இதெல்லாம் புரியாது. சொல்லும் போதே சொல்லுவான் விளங்கிறாத இன்னைக்கு சொல்கிறான் இல்லை. அப்படி ஏன் சொல்கிறான் அப்படின்னா அவன் விளங்கவே கூடாதுன்னு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறது இதெல்லாம் விளங்கவே விளங்க நீ விளங்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி சொல்லப்படக்கூடியது. எல்லாரும் எல்லாருடைய அறிவுக்கும் பொருந்தக்கூடியது தான். பெருமானா சொல்லும்போது என்ன அறிவு இருந்தது, என்ன செய்தி இருந்ததுன்னு அப்படி சொல்கிறான். என்ன இந்த ஹதீஸை படிக்கும்போது ஒரு உஸ்தாது நடக்கும்போது எப்படி பெருமானார் எப்படி ஒரு வார்த்தையும் சொல்லி என்னிடத்திலிருந்து நீங்கள் ஒரு ஹருஃப் ஒரு எழுத்தை கேட்டாலும் நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு சொல்லிடுங்க. எட்டேந்து கேட்கக்கூடிய எதுனாலும் தெரியும் அடுத்து பாஸ் ஆகும். இது சொல்லிட்டு சொல்றாங்க ருப்பமோ வல்லிகின் அவ்வாமின் சாமே. சஹாபாக்களே உங்களிடத்திலிருந்து கேட்கக்கூடியவர் உங்களை விட சில நேரத்தில் தெளிவு ஞானம் படைத்தவராக இருப்பார். அதிலிருந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பார். நடந்தா இல்லையா? அதுக்கு பின் வந்த இமாம் புகாரி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் எப்படி அந்த செய்திகளை அப்படி கரைச்சி கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு தந்தார். அதனால சகாபாக்களுடைய எடை சும்மா இல்லை. அதை கொண்டு வந்து கொடுக்குற அந்த பெரிய பணியை சகாபாக்கள் பார்க்கலாம். பார்த்த பின்னாடியும் பெருமானா சொல்லுகிறாரு நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட தெளிவாக அதை டெஸ்டிஃபை பண்ணிடுவான் எங்களுக்கு பின்னாடி வர்ற நல்ல பொருள் வச்சான். அதனால இவருக்குத்தான் விளங்கும், இத்தனை வயசு வேணும், இத்தனை வயசுக்கு தான் புரியுங்கிறதான் நீங்கள் குரான் சொல்லுகிறது. எந்த வயசுலேயே அது உள்ளே ஏறுக்கிறதோ அது அவருக்கு சந்தோஷத்தை இருந்து அவருடைய உடல் ரீதியாக வெளிப்பட்டார். அதுதான் எது விளங்க முடியுமோ அதற்கு பேர் தான் ஞானம். எது விளங்க முடியுமோ அதுக்கு பேர் தான் ஞானம். நான் அடிக்கடி சொல்றேன் அந்த வில் டியூரன்ஸினுடைய ஸ்டோரி ஆஃப் பிலாசபி அந்த புத்தகம் ரொம்ப பிடித்த புத்தகம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லுவேன். ஸ்டோரி ஆஃப் பிலாசபி என்று சொல்லுகிற ஒரு புத்தகம் இடையில ரீசெண்டாக படித்தேன். வில் டியூரன்ஸ் என்று சொல்லுகிறேன் எல்லா வந்து அந்த சமூக ரீதியான அதே மாதிரி இந்த பிலாசபி ஞான ரீதியான இந்த செய்திகளை எல்லாம் அவர் போர்த்து எழுதியிருக்கிறார். அதில் சொல்லும்போது அவர் சொல்லுவார் சயின்ஸ் இஸ் த அனலிட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வேரஸ் த பிலாசபி இஸ் த சிந்தட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்தால் சொல்லுவான். ஆனால் ரொம்ப தவறான கருத்து அது. சயின்ஸ் இஸ் த அனலிட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எல்லா பொருட்களையும் பகுப்பாய்வு செய்வது தான் அறிவியல் குறித்தான ஒரு தகுதி. ஒரு கூவை கொண்டு போய் கொடுத்தா பிச்சு எடுத்துருவோம், ஒரு வாட்சி கொண்டு போய் கொடுத்தா கலட்டி சுத்தமாக போட்டு அது முன்னாடி தான் அது என்னன்னு பார்ப்போம். இது அறிவியலுக்கும் அறிவியலுக்கும் உள்ள தகுதி. அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் வேற பிலாசபி இஸ் த சிந்தட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் அங்கங்கே இருக்கக்கூடிய செயல்களையெல்லாம் ஒன்றாக தொகுத்து கொண்டு வந்து அது ஏதோ வந்து மருந்து போடுறது மாதிரி கொடுக்கணும். இவன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை இருக்கிறதோ அதை கொடுக்குறதும் அறிவு. இவன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை இருக்கிறதோ அதுதான் அறிவு. அது சொல்லி கொடுக்கணும். அடுத்து அந்த வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை சயின்ஸ் டெல்லஸ், சயின்ஸ் டெல்லஸ் ஹவு டு கில் அண்ட் ஹவு டு ஹீல். ஒரு மனிதனை எப்படி கொள்ள வேண்டும், எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அறிவியல் சொல்லித் தருகிறது. அது புத்தகம் படிக்க போகிறது நல்ல சூப்பராக இருந்தார். 1928 பப்ளிஷ். அது ஆனால் ஸ்டோரி ஆஃப் ஃபிலாசபி, அதில் விடலாம் சயின்ஸ் டெல்லஸ் அவுட் டு கில் அண்ட் அவுட் டு ஹியூமன். ஒரு மனிதனை குணப்படுத்துவதையும் ஒரு மனிதனை கொல்லுவதையும் அறிவியல் தான் சொல்லித்தருகிறது. ஒருத்தர் வேகமாக கண்டு கொடுக்குறா கை பிடிச்சி கொடுக்குறான், ஒருத்தர் கை கொடுத்து போயிருந்தான், ஒருத்தர் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான் செத்து போயிடுவாண்டாம். ஏன் கழுத்து நெருங்குன்னு சொல்ல வேண்டியது? கழுத்தை நெரித்தால்தான் ஒரு மனிதன் சாவான், கையை நெரித்தால் செத்து போக மாட்டான் அப்படிங்கிறது எது நமக்கு சொல்லி தந்துச்சு? சயின்ஸ் தான் சொல்லித்தருது. ஒரு மனிதன் இங்கே வெட்டினா இங்கே செத்து போயிடுவான், இங்கே வெட்டினா பொழைச்சிக்குவான் அப்படின்னு அதுதான் சொல்லித்தருது. இந்த 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 சொல்லிட்டு தான் அது சொல்லிட்டு சொல்கிறாரு. But philosophy tell us when to heal, when to heal. எப்போ ஒரு மனிதனை கொள்ளணும், எப்போ ஒரு மனிதனை வாழ வைக்கணும், அவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தருவது இது மாதிரி கருத்துக்கள் தான் அழகாக சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் ஞானம் நிறைந்த கருத்துக்கள். அல் ஹிக்மா அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஹக்கீம். ஒன்றாவது செய்தி என்னன்னா விஜிட்டம், ஞானம் செய்திகளை குர்ஆன் சுமந்திருக்கிறது, அந்த குர்ஆனின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். இது ஒன்று. ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஹக்கீம் என்று சொன்னால் முஹ்கம் என்ற அர்த்தம், முடிவு செய்யப்பட்ட அதே மாதிரி நிலையான சட்டங்களை கொண்ட என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹக்கீம் என்று சொன்னால். இதுதான் ஃபைனலைஸ். அல்லாஹ் சொல்கிறான் இதுக்கு அங்கிட்டு இன்னமேட்டு யோசிக்கிறதுக்கு செய்தியே இல்லை. இதற்கு தாண்டி ஒருத்தர் யோசிப்பதற்கு உலகத்தில் எங்கேயுமே செய்தி கிடையாது. இதுதான் முடிவான ஜட்ஜ்மெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லுவோம்னு உங்களை படைத்து, உங்களுடைய இந்த உலகத்தை படைத்து, உலகத்தினுடைய வாழ்க்கையை படைத்து, உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ரப்பாகிய நான் சொல்லுகிறேன். இதுதான் முடிவான சத்தியமான கடைநிலையான செய்தி. அல்லாஹ் சொல்றான் அதான் ஹக்கீம் என்ற. அப்ப குர்ஆனில் உள்ள செய்தி தான் ஒரு மனிதனுடைய எல்லா நிலைக்கும் கடைசியான செய்தியாகவே இருக்கு. அதுதான் சட்டம். அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தல சொல்லும் போது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களிடத்தில் ரெண்டு பேர் யாராவது சண்டைக்கு கொண்டு பெருமானாரிடத்தில் வந்தாங்கன்னா அவங்க ஒரு தீர்ப்பு சொன்னதற்கு பின்னாடி மறு தீர்ப்பு கிடையாது. இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய் யகூன லஹுல் கியரா. இதா கதல்லாஹு கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் இஃப் அல்லாஹ் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர் டிஃபைன் எதிங். அல்லாஹ் சொல்றான் முடிவு பண்ணிட்டாங்க. இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய் யகூன லஹுல் கியரா. தேர் இஸ் நோ வே ஃபார் தம். அவங்க கேட்டுட்டு சில பேர் அப்படியும் செஞ்சான். நேராக பெருமானார்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு எகூரி இங்கேருந்து போய் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இது மாதிரி இப்படி ஒரு தீர்ப்பு, இது ஒரு சண்டை வந்திருக்கு, என்னென்ன செய்யுது? அப்போ அவங்க போய் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் பெருமானார் நாமா சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்களோ அதுதான். அப்போ இவர்கிட்ட போய் கேட்டால் இவர் கொஞ்சம் மாற்றி சொல்லி அங்கே போய் எடுத்து சொல்லி அதுக்கெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. முடிஞ்சு It is finalized, it is defined. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அழகாக சொல்லுகிறான். அதனால் ஹக்கீம் என்று சொல்வதற்கு ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இது முடிவு செய்யப்பட்ட இது ஒரு விஷயமாக இருக்கிறது என்று. அப்போ குர்ஆன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டிசைன் அண்ட் டிஃபைன்டு. இந்த உலகத்திலே முடிவாக்கப்பட்ட எல்லா செய்திகளுமே குர்ஆனிலே உண்டு. இதைத்தான் மனித ஆராய்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திறந்து விடுகிறார். இதில் நீங்கள் பூந்து விளாண்டீங்க அப்படின்னு சொன்னால் கரைகான முடியாது, கரைகான முடியாது. இல்லாமல் துபாயில் நடந்த அந்த கிராத் காம்படிஷன் ஒரு பெரிய லெவலில் நடக்கும். துபாயில் ரம்பான் ரம்பான் நடக்கும். அந்த கடைசி 10 நாள் அதுக்கு வந்து ப்ரைஸ் டிஷ்யூலாம் உண்டு. அதில் ஒரு பெரிய பர்சனாலிட்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு இஸ்லாத்திற்கு நிறைய சேவைகளை செய்த ஒரு பெஸ்ட்டு பர்சனாலிட்டின்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் அல்லாமா ஷாராவி அப்படின்னு சொல்லிட்டு முத்தவல்லி ஷாராவி அப்படிங்கிறவருக்கு ஒரு வருஷம் அவார்டு கொடுத்தது. ரெண்டாவது முதல் அவார்டே அவருக்கு தான் சொன்னாங்க. அது முதல்ல அந்த அவார்டு வந்து முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்தது அல்லாமா முத்தவல்லி ஷாராவி. வயசான மனுஷன், அவரால் நடக்க முடியாது. அதில் நெட்டில் கூட போய் பார்த்தோன்னா அவருடைய நிறைய இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். வெறும் உதாரணத்துக்கு மட்டும் தான் போயிருக்காங்க. நிறைய அவருடைய தப்சீராத்துகள் நிறைய அது வாட்டுக்கு போட்டுட்டே இருந்தாங்க. அதனுடைய கடைசி நிலை மோத்தா போகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய ஸ்பீச் வெறும் தப்சீர் தப்சீர். அப்போ இது கதை காண முடியாத ஒரு செய்தி. எல்லாருடைய வார்த்தை இல்லையா, அவன் உள்ள பிடிச்சி அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், செய்திகளை புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எந்தெந்த காலத்திலிருந்து எந்தெந்த நிலையில் எந்தெந்த மனிதருக்கு அவர் செய்யக்கூடிய தொழில், அவர் செய்யக்கூடிய அவர் இருக்கக்கூடிய நிலை, அவருடைய சூழலை எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் எதெல்லாம் தேர்ந்தாலும் கிடைச்சிட்டே இருக்கு, கிடைச்சிட்டே இருக்கு, கிடைச்சிட்டே இருக்கு, போட்டுட்டே இருக்க கூறாள். அதனால தான் எதுவுமே நான் சொல்லும்போது சொன்னேன், அவன் வந்து யகூதிகள் வந்து வானத்துக்கு வீட்டுக்கு மேலே எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சான். எங்கேருந்து எடுத்த குர்ஆன். எப்படி ரூஃபுக்கு மேல இங்க காவேரி தண்ணி வரலன்னா எங்க ஊர்லாம் காஞ்சி போயிருந்தான். அவன் வீட்டுக்கு மேல நான் கல்டிவேட் பண்ணுவேன். ஒரு டெக்னாலஜி கேட்டா மேல இப்ப புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலாம். என்ன இருக்குது, வெறும் காத்தாடி மாதிரி வச்சு அதில் இருந்து தண்ணி வைக்கலாம். ப்யூரிஃபையர் வந்து வெறும் எதுவுமே இல்லாமல், நோ போரிங், நோ வாட்டர், இதெல்லாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் ஃபேன் மாதிரி வச்சு. இது வெளிநாடுகளில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த டெக்னாலஜி. ஃபேன் மாதிரி இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், அது அந்த ஈரப்பதத்துலேருந்து தண்ணியை எடுத்து அப்சார்ப் பண்ணி அது கொஞ்சம் அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபில்டர் வச்சு மாற்றிக்கிட்டு குடி தண்ணீராக மாற்றி நீ கொடுக்கலாம். இது நான் துபாயில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த இது சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இதை இராணுவம் பயன்படுத்தியிருந்தான். யாரு, இஸ்ரேலுடைய ராணுவம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ரோந்து போகும்போது தண்ணீருக்கு அங்கே நிற்க வேண்டியது கஷ்டமாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவன் வண்டிக்கு பின்னாடி இதை பொறுத்து வச்சிருக்கான். வெறும் வெட்ட வெளியிலேருந்து தண்ணி எடுக்கிறது எதுவுமே இல்லை. வெட்ட வெளியிலேருந்து தண்ணி எதுவும் பைப் எது மோட்டர் கிடையாது. அது வாடகைலேருந்து ஊற்றிக்கிட்டே இருந்து தேவை பண்ணாலும் புரிஞ்சு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு அட்வான்ஸா இருக்கா நேற்று சொன்னதான் சரி இல்லை. பசாதும் கபீர் அல்லா சொன்னா நீங்களும் அபாய்கள் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ சமூகம் சார்ந்த தொப்பி போட்டுக்கிட்டோம் கட்சியை காய்ச்சனும் குடிச்சோம் எல்லாம் போனோம். அப்படி மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜிக்கு நீங்க தான் பொறுப்பும், இலக்கணத்துக்கு நீங்க தான் பொறுப்பும், இலக்கியத்துக்கு தான் பொறுப்பும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நடக்கிற காரியத்துக்கும் நீங்க தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். இல்லாத பாலு அப்படிப்பட்ட பொறுப்பை நீ ஏற்பதற்கு 5 நாள் அல்லது எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் உடனே எல்லாம் நினைச்சுறான். ஒயில்ல தஃபாலு தக்கும் ஃபித்னத்தும் ஃபில் அர்தி வ ஃபஸாதும் கபீர். லேசு மாசான மாற்றம் வராது, உலகத்தினுடைய எல்லா நிலைமையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். நல்லா சொல்றான் என்ன கேட்டா, அது வேறவர்களுடைய கையில போகும்போது அவருடைய சிந்தனை இதே உங்களுடைய சிந்தனை மாதிரி இருக்காது. இறைவன் என்ற அந்த பயமும் இருக்காது. அது எப்படி தேவைப்படுதோ அவன் பயன்படுத்துவான். இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றான் நல்லா நேற்று சொல்லும்போது சொன்னேன். காவேரி ஆற்றுல வர்ற தண்ணி அது மாசுபடுத்தப்படுகிறதுன்னா அதை தடுப்பதற்கும் உரிய முழு பொறுப்பு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்ததுதான். நம்ம விட்டு இருக்கோம். என்ன கேட்டால் குரான்ல என்னதுதான், நான் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஓமா இது அதை எப்படி ஹசானத் பண்ண வேண்டும், வருகிற அந்த மலை அதிலிருந்து இந்த நீர் இந்த சமூகத்திற்கு கிடைப்பதற்குரிய அனைத்து செய்திகளையும் அல்லாஹுத்தாலா படிப்படி 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 படி அதற்கு ஒரு சமூகம் வேண்டும். அதைத்தான் குரான் சொல்கிறது. வெறும் அஜய்குமாரா இருக்கவங்க மட்டும் தொப்பி போட்டவங்க மட்டும் தான் குரான் பிடிக்கும். அதற்கென்று ஒரு சமூகம் வேண்டும். அதனுடைய சிந்தனை மட்டும் குரானோடு சேர்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். அவ்வளோ. அவர் சயின்டிஸ்டா இருப்பார், அல்லது ஒரு வந்து கெமிஸ்டா இருப்பார், அல்லது ஒரு பிசியாலஜிஸ்டா இருப்பார், அல்லது பிசிக்ஸ் படிச்சிருப்பார். சிந்தனை குரானிலிருந்து வெளிப்படுத்துகிற சிந்தனையாக அவர் அஜயந்தா இருக்கிறது தேவை கிடையாது. நல்லா சொல்றான், இதை மட்டும் நீ செய்யலை அல்ல அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றா இல்லாத பாலு. இந்த உலகத்தினுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் இலக்கணம் இலக்கியம் அறிவியல் அதபு விதம் எல்லாம் இந்த பொறுப்புகளை நீங்கள் எடுக்காவிட்டால் தக்கும் ஃபில் அர்தி ஃபஸாதும் ஃபித்னத்தும் வ ஃபஸாதும் கபீர். லேஸ் மாசான ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் எ பிக் ப்ராப்ளம். அந்த வார்த்தை எப்படி ஃபஸாதும் கபீர் அல்லா சொன்னா கபீர் என்ற வார்த்தைக்கு அபண்டன்ட் அர்த்தம், பிக் என்ற அர்த்தம், மோஸ்ட் என்ற அர்த்தம், அல்லது வைலண்ட் என்ற அர்த்தம், எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய அந்த சிக்கலை இந்த சமூகம் சந்திக்கும். நீ மட்டும் இல்லை, உன்னை சார்ந்திருக்கிற எல்லா சமூகம் உலக மக்களே சந்திப்பீர்கள். அப்போ எடுக்கக்கூடிய அந்த திறனையும் திறனையும் நாம் உன்னிடத்திலே தந்திருக்கிறோம், எடுத்துக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி சொல்கிறோம். அப்போ இந்த குரான் அதற்கு ஏதுவாக இந்த இடத்திலே சொல்லுகிறது, இது முடிவாக்கப்பட்ட செய்தி. மூணாவது கடைசியாக ஹக்கீம் அப்படின்னு சொன்னார், முதலாவது ஹிக்மத் நிறைந்தது, ரெண்டாவது மக்கம் அது வந்து ஆளுமை நிறைந்தது, சக்கரத்தை சொல்லக்கூடியது. மூணாவதாக இதற்கு சொல்லுகிறார்கள், இது ஒரு அருமையான அர்த்தம் புரிந்த செய்தி. அதில் சொல்றாங்க ஹக்கீம் என்று சொன்னார், மிக சரியாக செய்யப்பட்டதற்கு சொல்லப்படுகிறது. மிக சரியாக செய்யப்பட்ட ஒன்று ஒன்றும் அல்லாஹ் விளக்கம் சொல்லும்போது ஒரு ஆயத்தில் சொல்றான், இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியும் ஒரு வாவும் தேவையில்லாமல் இந்த சும்மனால இந்த இடத்துல அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஒரு வார்த்தையை முன்னாடி சொன்னாலும் அதுக்கு 1000 அர்த்தம், முன்னாடி சொன்னாலும் 1000 அர்த்தம். நான் ஃபீன்னு ஒரு இடத்துல போட்டிருந்தா அதுக்கு லட்சோப லட்சம் அர்த்தங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதை நான் முடிவு பண்ணி டிஃபைன் பண்ணி நான் முடிவாக போட்டுட்டு தான் முதல் வார்த்தையை சொன்னேன், அலிஃப்லாமின். வர்ற கடைசி காலம் வரையும் கடைசி பெரிய அறிவாளி அல்லது இந்த சயின்ஸில் இலக்கணத்தில் பெரிய ஆளு ஒரு குறையை கண்டுபிடிக்க எவனுமே சொல்ல முடியும். பரிபூர்ணப்படுத்தப்பட்டு ஒரு செய்தி அழகுப்படுத்தப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்ட செய்தி தான். அப்ப இந்த குர்ஆன் என்பது இனி ஒருத்தருடைய தாக்குதலுக்கு அல்லது இனி ஒருத்தருடைய சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த கருத்துக்கள் முன்ன பின்ன மாற்றம் சொல்றாங்க இல்லையா. இதுல ஒரு நாலு ஆயத்தை எடுத்துருங்க, பதினெண்டாயிரம் 21000 12000 இதுல இருந்து எடுத்துடணும், தேவையில்லை அந்த ஆயத்துகள் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் யாருடைய சிந்தனைக்கும் இங்க வேலை இல்லை, இது முடிவு செய்யப்பட்டது, முழுமைப்படுத்தப்பட்டது. அதையும் இந்த ஹிக்மத் என்ற வார்த்தைக்குள்ளே நம்முடைய எஃபர்ட்ஸ் இன்னும் நிறைய செய்திகள் அப்படியே படிக்க படிக்க, ஒரு லட்டு சாப்பிட்டு ஒரு ஜாங்கரி சாப்பிட்டுருப்பாரு. இப்படியா இப்படியா இந்த குர்ஆன் எப்படியெல்லாம் பேசுகிறது, அந்த குர்ஆன் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த இடத்துல விளக்க முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குர்ஆனின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அடுத்து பெருமானாரை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பொதுவாக இந்த அலிஃப் லாம் மீம் தாஹா இதை போன்ற செய்திக்கு பின்னெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொண்டு வருவாங்க. எல்லா இடத்துலையும் அப்படித்தான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அலிஃப் லாம் மீம் தன்ஸீலும் மின் அர்ரஹ்மானிர் ரஹீம். அந்த குர்ஆனை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹுரூஃபை முக்கட்டாக வந்துட்டு சில இடத்துல அது இல்லாமல் மாற்றமான நிலையில் வேறொரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை சொல்லணும்னா அதையும் கொண்டு வந்து சொல்கிறார். அதுக்கும் குர்ஆனிலே உதாரணங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல புரிய வேண்டிய செய்தி, யாசின் என்பது பெருமானாருக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர், அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட பெயர். அதே மாதிரி குர்ஆன் ஹக்கீம் என்பது மூணு விதமான செய்திகளை இதில் உள்ளடக்கிறது. இது பல செய்தி, அதில் நம்ம இப்போ இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கின்றது. ஒன்றாவது இது வந்து முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி, ரெண்டாவது ஞான விஷயங்கள் பொதிந்த ஒரு செய்தி, மூணாவது இதுதான் முடிவான நிலையான தகவல்களை தரக்கூடிய ஒரு வேதம் இந்த குர்ஆன் தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அதை டெஃபினேஷன் அதற்கு கொடுக்க சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த சத்தியத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி பின்னால் உள்ள வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் பெருமானாரை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களில் இது சம்பந்தமாக நான் கூறி விரிவான ஒரு செய்தியை பார்ப்போம். இதுவரையும் கேட்டதை கொண்டு இனி நான் சூரா யாசின் ஓதினோம் என்று சொன்னால் இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த சவாபுகள் எனக்கு கிடைக்கும். நான் ஓதிய இந்த யாசினுடைய அந்த சவாபுகளை அல்லாஹு தஆலா என்னுடைய மூதாதையர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார், அதனுடைய சவாபுகள் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த கல்வூல் குர்ஆன் என்று சொன்னாலும் என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இதையும் சீராகும் என்ற எண்ணத்தோடு நான் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உலக மறுமையினுடைய அனைத்து விதமான அந்த ஞான விஷயங்களையும் இந்த செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு மிக அருமையாக நேர்த்தியாக நிகழ்த்தி நிலைப்படுத்தி தருவான் என்ற அந்த சிந்தனையை இன்றைய தினத்திலே உள்ளத்தில் புரிந்து இனி ஓதுகிற போது நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் இங்கே இல்லாத லட்சோக லட்சம் உலகத்திலே வாழுகிற இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கி தர வேண்டும். அந்த நல்ல சிந்தனையை நம்முடைய இதயத்திலே கியாமத் நாள் வரை பதிந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆனின் மீது நாம் கொள்ளுகிறமா ஆறாத அந்த காதல், அந்த ஆசை நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையும் ரொம்ப மிக ஒளிபெற்றதாக ஆக்கி இந்த குர்ஆனுடைய கரத்தை பிடித்து நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லுகிற அளவுக்கு அதன் மீது நம்முடைய நேசமும் பிரியமும் புரிதலும் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை எல்லாம் விட்டாலா இந்த மதுவிசின் மூலமாகவும் உலகத்திலே கிடைக்கிற வேறு பலவிதமான செய்திகள் மூலமாகவும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.